إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் அநேகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி இதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளம் அளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்தூதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பார்கிறேன். அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஉ தாபியீன்கள், கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலோடு அவனது இல்லத்திலே அசிகாக்குடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும் எவைகளையெல்லாம் கூடாது பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்டகால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து வாழ்ந்தாலேயே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்டப்படிப்புகள், செல்வச் செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கயாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்தொரு பிரயோசனத்தையும் தேடி தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த குறுகிய உலக வாழ்க்கையில் மனிதர்களை காலாகாலம் பலவிதமான சோதனைகள், இன்னல்களை கொண்டு சோதித்து வந்திருக்கிறான். சோதனை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியதியாக, ஒரு சுன்னத்தாக உலகத்தில் இருப்பதை நாம் குர்ஆனிலே ஹதீஸுடைய தெளிவிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே 30க்கும் அதிகமான இடங்களில் நாம் உங்களை சோதிப்போம் என்று பலவிதமாக அடிக்கடி சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்தில் இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல் லனா லில்லாஹா லினபுலுவகும், பூமியிலே உள்ளவைகள் அனைத்தையும் உலகத்தை அலங்கரிப்பதற்காக சோதிப்பதற்காக படைத்திருக்கிறோம், இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் எவ்வாறு வாழுகிறீர்கள் என்பதை உங்களை சோதிப்பதற்கு என்று கூறுகிறான். அதே போன்று சூரா தஹ்ருடைய ஆரம்பத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபுத்தலி, மனிதர்களை ஆண்களிலும் பெண்களிலும் இருந்து நாம் படைத்தோம், அவர்களை சோதிப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவகும், அவன் உலகத்திலே வாழ்க்கையையும் மரணத்தையும் தந்தது அவர்களை சோதிப்பதற்கு என்று இவ்வாறு 30க்கும் அதிகமான இடங்களிலே அல்லாஹ் மனிதர்களை சோதிப்போம் என்று சொல்லுகிறான். அதே நேரத்திலே 90க்கும் அதிகமான இடங்களில் பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், நிதானமாக நடக்கக்கூடியவர்களுக்கு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வாறு பல இடங்களிலே மனிதர்களாகிய உங்களை சோதிப்போம் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களையும் மிக விசேஷமாக ஏதோ ஒரு பொருளை கொண்டு சோதிப்பான். அந்த அமைப்பில் என்னுடைய உம்மத்தினர்களை அல்லாஹ் சோதிப்பதற்கு பணத்தை வைத்திருக்கிறான் என்ற விடயத்தை கூறும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா வ ஃபித்னது உம்மத்தி அல்மால். அல்லாஹ் உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்தையும் சோதிப்பதற்கு ஒரு பொருளை வைத்திருக்கிறான். என்னுடைய உம்மத்தினர்களுடைய சோதனை பொருள் செல்வம், என்னுடைய உம்மத்தினர்களுடைய சோதனை பொருள் பணம் என்று கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, உலக வாழ்க்கையில் மனிதர்கள் என்ற அமைப்பில் எங்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டாலும் குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் பணத்தால் சோதிக்கப்படுவார்கள் என்பது மேற்கூறப்பட்ட அந்த ஹதீஸிலிருந்து தெளிவாகிறது. அல்லாஹ் சிலருக்கு பணத்தை கொடுத்து சோதிக்கிறான், மற்றும் சிலருக்கு பணத்தை கொடுக்காமல் வறுமையை கொண்டு எளிமையை கொண்டு சோதிப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, பணத்தை கொடுப்பது அல்லாஹ் இரக்கத்தினாலும் அல்ல, செல்வத்தை பணத்தை கொடுக்காமல் இருப்பது அவர்கள் மீது கோபம் கொண்டதன் காரணத்தினாலும் அல்ல. மாற்றமாக யாருக்கு அல்லாஹ் பணத்தை செல்வத்தை கொடுக்கிறானோ அதுவும் அவர்களை சோதிப்பதற்கு, யாருக்கு பணத்தை செல்வத்தை கொடுக்கவில்லையோ அதுவும் அவர்களை சோதிப்பதற்கு தான். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர். முஃமினுடைய நிலைமைகளை பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடைய எல்லா நிலைமைகளும் அவனுக்கு சிறந்ததாக நல்லதாகத்தான் இருக்கிறது. இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர் ஃபகான கைரன் லஹு. ஒரு முஃமினுக்கு ஏதாவது நலவு ஏற்பட்டால், சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டால், வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாகத்தான் இருக்கிறது. வைன் அஸாபத்து தர்ரா ஸபர், அவனுக்கு கெடுதிகள் துன்பங்கள் வறுமை ஏற்பட்டால் பொறுமையோடு இருக்கிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாகத்தான் இருக்கிறது. வேறு யாருக்கும் இவ்வாறான நிகழ்வு ஏற்படாது. நலவு ஏற்பட்டாலும் அதுவும், வசதி ஏற்பட்டாலும் அதுவும் நலவுக்கு தான், வறுமை ஏற்படுவது அதுவும் நலவுக்கு தான். செல்வம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வறுமை ஏற்பட்டால் அந்த வறுமையோடு பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய ஏனிய கட்டளைகள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க எத்தனிக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உம்மத்துடைய முதல் வகுப்பாராக திகழ்ந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் உத்தம சஹாபாக்கள் இந்த பணத்துடைய விடயத்திலே மிகவும் நிதானமாக நடந்து கொண்டார்கள். அதனால் அந்த அனைத்து சஹாபாக்களும் நபி அவர்களுடைய வழிகாட்டலிலே அனைவரும் வெற்றி வாகை சூழ்ந்த வரலாறை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே வாழ்ந்த ஏழைகளை மாத்திரமல்ல, பணக்கார சஹாபாக்களை மாத்திரமல்ல, எல்லா நிலைமையிலும் வாழ்ந்த அனைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பார்த்துதான் அல்லாஹு தஆலா ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொன்னது வெறுமனே பணக்காரர்களை மாத்திரமல்ல, ஏழைகளோடும் அவர்களை மாத்திரமல்ல, எல்லா நிலைமைகளும் இருந்த அனைத்து ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அனைவரும் பணத்திலே வெற்றி பெற்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொண்டார்கள். இன்று உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சிக்கல்களுக்கு நானாந்தம் நாம் மாறி மாறி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என்றால் அதற்குரிய அடிப்படை காரணம் நாம் வாழ்க்கையை திட்டமிடவில்லை, எமது வாழ்க்கையை வருமானத்துக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளவில்லை. அதனால் உத்தம சஹாபாக்களை பார்க்கிறோம், எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் எல்லா சஹாபாக்களும் ஏழைகளாக இருந்தவர்கள் அல்ல. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தமாக இருந்த பெரும் பெரும் கோடீஸ்வரர்களும் சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் ஆரம்பத்திலே சற்று தடுமாற்றமாக வறுமையோடு இருந்தாலும் பிற்காலத்திலே பெரிய சொத்துக்களுக்கு உரித்தானவர்களாக மிகப்பெரிய ஒரு பணக்காரராக உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனாலும் பணத்தை நிதானமாக கையாண்டார்கள். தன்னுடைய கணத்திலே பண கையிலே கிடைக்கும் அனைத்து செல்வமும் தனக்கு கிடைக்கும் அனைத்து பணமும் என்னுடையதல்ல, அனைத்தையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்பது கிடையாது என்பதை உணர்ந்த உத்தம சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக் கொண்டார்கள். கொடுக்கும் பொழுது செல்வந்தர்களை விட மிகப்பெரிய கொடையாளிகளாக உலகத்திலே திகழ்ந்தார்கள். கொடையிலே செல்வந்தர்களாக இருந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே எளிமையாக இருந்தார்கள். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கட்டினார்கள், வாகனம் வாங்கினார்கள், திருமணம் நடத்தினார்கள். ஆனால் அதன் பின்னால் அவர்கள் கடனாளிகளாக மாறவில்லை. இன்று நாம் எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ளாததன் விளைவாக வீடு கட்டினால் கடனிலே போய் முடிகிறோம், வாகனம் வாங்கினால் கடனிலே வாகனம் எடுத்து ஓடுகிறோம், திருமணம் நடத்தினால் வருடக்கணக்கிலே கடன் அடைக்க முடியாத அளவுக்கு கடனாளிகளாக மாறி திண்டாடுகிறோம், மற்றவர்களுக்காக வாகனம் வாங்குகிறோம், மற்றவர்களுக்காக வீடு கட்டுகிறோம், மற்றவர்களுக்காக திருமணம் எடுக்கிறோம், மற்றவர்களுக்காக ஹேண்ட் போன் பாவிக்கிறோம், எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் வீடு கட்டினார்கள், வாகனம் வாங்கினார்கள், திருமணம் முடித்தார்கள், ஆனால் ஏழைகளாக இருக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக் கொண்டார்கள். கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அள்ளி இழைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யாசகர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று யாசகம் கேட்கிறார். அவரை பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிடத்திலே இருந்ததை கொடுத்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இன்னொரு யாசகர் வந்து, எனக்கும் ஏதாவது தாருங்கள் என்று கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இன்னொருத்தர் வருகிறார், எனக்கும் ஏதாவது தாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. உடனே கூறினார்கள், சகோதரரே, இருந்ததை கொடுத்து முடித்து விட்டேன், இப்பொழுது தருவதற்கு எதுவும் இல்லை, எனவே யாரிடத்திலாவது போய் கடனாக எடுத்துக் கொள்வீராக, எனக்கு கிடைத்தால் அந்த கடனை நான் கட்டுகிறேன் என்றார்கள். இதை கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ரசூலுல்லாஹை பார்த்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், சுயில்தபாத்தைத்த, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன ஆச்சரியம்! ஆரம்பத்தில் கேட்டார்கள், இருந்ததை கொடுத்தீர்கள், இன்னும் ஒரு முறை கேட்டார்கள், அவருக்கும் கொடுத்தீர்கள், இன்னும் ஒரு முறை கேட்கிறார்கள், திரும்ப திரும்ப கேட்க, இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டியது தானே, எதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், கடன் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை நானே கட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே என்று கூறிய உடனே, அது வரைக்கும் வளர்ந்திருந்த பரஹாசத்தோடு இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வாடிக்கொண்டு செல்ல ஆரம்பித்தது. முகம் வாடுவதை கண்ட இன்னொரு அன்சாரி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அன்ஃபிக் வலா தஃப்ஸ மின் தில் அர்ஷி கலாலா, அல்லாஹ்வுடைய தூதரே, தாராளமாக செலவழியுங்கள், கேட்டவருக்கெல்லாம் அள்ளி கொடுங்கள், அரசுடைய ரஹ்மான் தடுத்துக் கொள்வான், உங்களை ஏழையாக்குவான் என்று பயப்படாதீர்கள் யா ரசூலல்லாஹ், அள்ளி கொடுங்கள் என்று சொன்னவுடன் வாடியிருந்த ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மீண்டும் மலர ஆரம்பித்தது. புன்முறுவல் பூத்துக் கொண்டே சொன்னார்கள், எனக்கு இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கிறது, என்னோடு இருக்கக்கூடியவர்களும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், கொடுக்காத நேரத்திலும் கொடுப்பதன் மீது என்னை தூண்டக்கூடியவர்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர கொடுப்பதையும் தடுக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களை நான் எதிர்பார்க்கவில்லை, கொடுக்காத நேரத்திலும் என்னை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பார்த்தல்ல, தாவத்தினால் வாய் பேச்சினால் மாத்திரமல்ல, கொடையை பார்த்து எத்தனையோ சஹாபாக்கள் எத்தனையோ சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை இஸ்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஸஃபான் இப்னு உமையா இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய விரோதியாக இருந்தார். ஒரு முறை ரசூலுல்லாவை சந்தித்து, முஹம்மது நான் உங்களோடு சில நாட்கள் இருக்க வேண்டும், ஒரு 4 மாதம் இருந்து உங்களை கண்காணிக்க வேண்டும், உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அதன் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானிக்கலாம் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஃபான் 4 மாதம் என்ன, 4 வருடமே தேவையாக இருந்தாலும் என்னோடு இருந்து என்னை கண்காணிக்கலாம் என்றார். ஸஃபான் எல்லா நேரமும் ரசூல்லாவோடு இருப்பார். ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய நிலைமை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. இஸ்லாமியர்கள் ஜிஹாதுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். ஸஃபான் இப்னு உமையா கேட்டார், முஹம்மதே நானும் யுத்த களத்துக்கு உங்களோடு வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஃபான் பிரச்சனை இல்லை, யுத்த களத்துக்கு என்னோடு வரலாம், ஆனால் நீங்கள் முஸ்லிம்கள் சார்பாக யுத்தம் செய்யக்கூடாது. அந்நியர்களை சொல்லி உதவி பெறுவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், எங்களோடு வரலாம் ஆனால் யுத்தம் செய்யக்கூடாது என்றார்கள். நிபந்தனையோடு ஸஃபான் உமையாவும் முஸ்லிம்கள் சார்பிலே யுத்தத்திற்கு செல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்தத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாரிய வெற்றியை கொடுத்தான். அந்த யுத்தத்தின் மூலமாக ஏராளமான சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக கிடைத்தது. யுத்தம் முடிந்தவுடன் என்ன நடைபெறுகிறது, என்ன நடைபெற்று இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்த களத்திலே ஒருமுறை சுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டு வருகிறார்கள். பின்னால் ஸஃபான் இப்னு உமையாவும் போகிறார். ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், எதிரிகள் கொண்டு வந்த ஏராளமான ஆடுகளை அவர்கள் விட்டுவிட்டு ஓடி இருக்கிறார்கள், அனைத்தும் முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக. வரலாறு சொல்லுகிறது 4000 ஆடுகளை எதிரிகள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இந்த ஆடுகளை பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால் சென்றிருந்த ஸஃபான் இப்னு உமையா கண்ணத்திலே கையை வைத்துக் கொண்டு ஆச்சரியமாக பார்க்கிறார். ஆஹா, இவ்வளவு சொத்துக்கு முஹம்மது சொந்தக்காரராக ஆகிவிட்டாரே, கொஞ்ச நேரத்தில் இவ்வளவு சொத்து கிடைத்து விட்டது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். இவருடைய பார்வையை கண்டுகொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அயோ அஜிபு கஹாதாயா அபா ஸஃபான், ஸஃபானுடைய தந்தையே உங்களுக்கு இது விருப்பமாக இருக்கிறதா, இதிலே ஆசை இருக்கிறதா என்று கேட்டார். உடனே ஸஃபான் இப்னு உமையா சொன்னார், நாம் ஆம், எனக்கு அதிலே விருப்பம் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை இதிலே ஏராளமாக ஆடு இருக்கிறது, எனவே இதிலே 100 அல்லது 200 அல்லது பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவா லக வமா ஃபீஹா, ஸஃபானுடைய தந்தையே அந்த ஆடுகளும் உனக்கு, அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய இடமும் உனக்கு என்றார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஆட்டை கொடுக்கவில்லை, ஏராளமான ஆடு 4000 ஆட்டை கொடுத்தால் ஆடுகளை வைக்க இடம் இல்லாமல் இவர் தடமாறுவார். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முதலாவது கொடுத்தது அந்த இடத்தை. சொன்னார்கள், ஹுவா லக வமா ஃபீஹா, அந்த இடமும் உனக்கு, அந்த இடத்திலே உள்ள ஆடுகளும் உனக்கு என்றார்கள். எதிர்பாராத விதத்திலே ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஸஃபான் இப்னு உமையாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு ஸஃபான் இப்னு உமையா தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே ஓடுகிறார், ஓடி சொல்லுகிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக இரலோக தலைவரிடத்திலே இருந்து வந்திருக்கிறேன், கஞ்சத்தனத்தை பயப்படாத அளவுக்கு தாராளமாக தள்ளி இறைக்கக்கூடிய ஒரு கொடையாளி இடத்திலே இருந்து வந்திருக்கிறேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய சமூகமே இஸ்லாத்துக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கொடை காரணமாக இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு கொடை கொடுத்த ரசூலுல்லாஹ் பிலால் ரஹி அல்லாஹு தாலான்னு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ஒரு மாதத்துடைய தலைப்பறியை பார்த்தேன், இன்னொரு மாதத்துடைய தலைப்பறியும் பார்த்தேன், இன்னொரு மாதத்துடைய தலைப்பறையும் பார்த்தேன், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்ததை நான் பார்க்கவில்லை. அவ்வா என்றால் எவ்வாறு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் வாழ்ந்தது என்று கேட்ட பொழுது இன்னமாஹுமா அஸ்வதான், அந்த இரண்டு பொருளும் தான், பேரித்தம் பழமும் தண்ணீரும் கொடித்து வாழ்க்கையொட்டினார்கள், ஆனால் கொடுக்கும் பொழுது அள்ளி இறைத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமும் கொடுக்கிறோம், கொடுக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே இருக்கிறோம், ஆனால் அதிகமானவர்களை பார்க்கிறோம், நாம் ஜகாத்தை கலந்து பார்த்து கொடுக்கிறோம், ஜகாத்திலே எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை என்று பெருமிதம் அடைகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நூத்துக்கு இரண்டரையை கொடுத்து விட்டு சந்தோஷம் அடையும் நாம், அல்லாஹ் அதை மாத்திரமல்ல, நூத்துக்கு இரண்டரையை கடமையாக கொடுத்து விட்டீர்கள், அதற்கு பின்னால் எஞ்சியிருக்கக்கூடிய 97.5 எவ்வாறு செலவழிக்கிறீர்கள் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். கொடுத்த இரண்டரையை வைத்து பெருமை பேசுகிறோம், 97.5 கையிலே வைத்திருக்கிறோமே, இதனால் என்ன ஆக போகிறது, இதனால் என்ன சாதிக்க போகிறோம் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆனிலே பல கொடையாளிகளுடைய வரலாறுகளை எழுதியிருக்கிறான், கூறியிருக்கிறான். எல்லாரும் பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஏழைகளுடைய கொடையை குர்ஆன் பேசுகிறது, ஏழைகளுடைய கொடையை ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறது. சஹாபாக்கள் கொடை கொடுத்தார்கள் என்றால் ரமலானிலே மாத்திரமல்ல, சாதாரணமான நிலைமையிலும் நாம் ரமலானிலே கொடை கொடுப்பதை விட ஏராளமாக கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்களுடைய பணத்திலே குறிப்பான கடமையும் இருக்கிறது, கேட்கக்கூடிய யாசர்களுக்கும் கொடுக்க வேண்டும், கேட்காமல் சமூகத்திலே வாய் மூடி கேட்ட ரத்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அவர்கள் தான் கைதிகள், கைதிகளை விடுதலை செய்வதற்கும் நல்லவர்கள் தாராளமாக அள்ளி இறைப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம்முடைய சமூகத்திலே எத்தனை கைதிகள் தங்களை விடுதலை செய்ய முடியாமல் தவறாக போய் மாட்டிக்கொண்டு அவர்கள் காலாகாலம் சிறை வாசகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை பற்றி சிந்திக்கவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, எத்தீம்களுக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுப்பார்கள், அடிமைகளை உரிமை எடுப்பதற்கு கொடுப்பார்கள், சமூக தேவைகளுக்காக கொடுப்பார்கள், எத்தனையோ தேவைகளை குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களை எல்லாம் இஸ்லாம் போற்றி புகழ்கிறது. வரலாறிலே பார்க்கிறோம், ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது, ஒரே ஒரு ஆற்றுத்தலை 7 குடும்பத்தினர்களுக்கு சுத்தி சுத்தி வருகிறது. எதுவுமே நோன்பு நோற்றுவிட்டு நோன்பு திறப்பதற்கு வழி இல்லாமல் அடுத்த வீட்டுக்கு யாசகம் கேட்டு செல்லுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்திருந்த ஒரு ஆட்டுத்தலையை அவர்கள் வந்த யாசகருக்கு கொடுக்கிறார்கள். சந்தோஷத்தோடு கொண்டு வந்த ஆட்டுத்தலையை கணவனும் மனைவியும் சேர்ந்து துப்பரவாக்க தயாராகும் பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. போய் பார்த்தால் ஒரு யாசகர் வாசலே வந்து கேட்கிறார், எங்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று. கிடைத்த ஆட்டுத்தலையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு கொண்டு போய் அதை துப்பரவாக்க தயாராகும் பொழுது இன்னொருத்தர் வந்து எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இவர்கள் கொண்டு வந்த ஆட்டுத்தலையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரே ஆட்டுத்தலை 7 பேருக்கு வந்தவர்கள் என்றால் இது கோடீஸ்வரர்களுடைய கொடை அல்ல, அன்றைய நாளை ஓட்டவும் வழி இல்லாத ஏழைகளும் கொடையாளிகளாக இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் பதிவு செய்திருக்கிறது, யர்மூக் யுத்தத்தின் பொழுது 3 சஹாபாக்கள் குற்றுயிராக இருக்கிறார்கள். அபூ ஜஹலுடைய சகோதரர் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூஜகலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபி ஜஹல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சாயித் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மூன்று பேரும் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த அபூஜகலுடைய சகோதரர் ஹாரித் இப்னு ஹிஷாம் கடைசி உயிரோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறார். உடனே நாங்கள் அவருக்கு ஒரு தண்ணீர் கோலையை கொண்டு போய் கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது வரலாறு சொல்லுகிறது, பக்கத்திலே இருந்த இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் தாகம், ஆனால் தண்ணீர் கேட்கவில்லை. வரலாறில் எழுதியிருக்கிறார்கள், இக்ரிமத் இப்னு அபி ஜஹல் அவருடைய கையில இருக்கக்கூடிய தண்ணீர் கோப்பையை இக்ரிமா பக்கத்தில இருந்து பார்த்த மாத்திரத்திலேயே ஹிஷாம் ஹாரித் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இந்த தண்ணீரை இக்ரிமாவுக்கு கொடுங்கள் என்று. கேட்கவில்லை, கோப்பையை பார்த்த உடனேயே சேவையை உணர்ந்து கொண்டார்கள். இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குடிக்க வெளிய தயாராகும் பொழுது பக்கத்தில் இருந்தவர் இந்த கோப்பையை பார்க்கிறார். இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அவருக்கு கொடுங்கள் என்று. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவரிடத்திலே தண்ணீர் கோப்பையை கொண்டு போனால் அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. சரி, இக்ரிமாவுக்காவது கொடுப்போம் என்று தண்ணீரை இவரிடத்திலே கொண்டு வந்தால் இவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. சரி, ஆரம்பத்திலே கேட்ட ஹாரித் இப்னு ஹிஷாமுக்காவது கொடுப்போம் என்று முதலாவது கேட்டவரிடத்திலே கொண்டு வந்தால் அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. கடைசியிலே தண்ணீர் கோப்பை மாத்திரம் எஞ்சி இருக்கிறது. இதுதான் இஸ்லாமியர்கள் செய்த கொடை. தன்னுடைய உயிர் போனாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். செல்வந்தர்கள் மாத்திரமல்ல, இல்லாதவர்களும் தனக்கு ஏற்ற விதத்திலே கொடுப்பதை இஸ்லாம் புகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தனக்கு கடுமையான தேவை இருந்தாலும் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இஸ்லாம் நெடுகிலும் வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் கொடுத்ததை வைத்து சந்தோஷப்படவில்லை, தன்னுடைய தரத்திலே இவ்வளவு இருக்கிறது, இதனால் நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்பதைத்தான் மூதாதையர்கள் பார்த்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய பேரன் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணித்ததன் பின்னால் ஜனாஸாவை குளிப்பாட்டுகிறார்கள். முகத்தில் முதுகிலே பெரிய வடு இருக்கிறது. எதனால் என்று பார்த்தால், மக்கள் எல்லாம் இரவு நேரத்திலே தூங்கியதன் பின்னால் இவர்கள் உணவு பொதிகளை தன்னுடைய தோளிலே சுமந்து சென்று ஒவ்வொரு வீடாக எளியவர்களுக்கு விதவைகளுக்கு கொடுத்து விட்டு வருவார்கள். அதனால் அவ்வளவு பெரிய வடு. அவர்களுடைய மரணத்தின் பின்னால் தெரிய வந்தது, அவர்களுடைய சொந்த செலவிலே அந்த ஊரிலே 100க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்திருக்கின்றன. தானாக யாருக்கும் தெரியாமல் கொடுத்து இன்பமாக வாழ்ந்தார்கள். இதுதான் நம்முடைய மூதாதையர்கள் சமூக தேவைகளுக்காக அள்ளி இறைத்தார்கள். மதீனாவிலே குடிப்பதற்கு ஒரு நீர் கிணறு இருக்கிறது, இதிலே தண்ணி எடுக்க சென்றால் ஏதாவது கொடுத்து விட்டு தான், ஒரு தானியம் ஈட்டம்பழத்தை கொடுத்து விட்டு தான் தண்ணீர் ஒரு பைக்கு எடுக்க வேண்டும் என்ற நிலை மதீனாவிலே இருந்தது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவும் சிரமப்படுகிறோம், குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், தண்ணீரையாவது பணம் இல்லாமல் இனாமாக கிடைக்க வழி செய்து தாருங்களேன் என்று கேட்டார்கள். ஒரே ஒரு கிணறு இருந்தது, பீரு ரூமா என்ற ஒரு கிணறு. அந்த கிணற்றுடைய சொந்தக்காரரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரரே, நீங்கள் யாராவது தண்ணீர் கேட்டு வந்தால் ஒரு தோல் பையிலே தண்ணீர் கொடுப்பதற்கு நீங்கள் ஈட்டம்பழம் ஒரு முத்து கேட்கிறீர்கள், தண்ணீரை மக்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டீர்களா? இந்த கிணற்றை சமூகத்துக்கென்று நீங்கள் வக்ஃப் செய்து விட்டால் சொர்க்கத்திலே ஒரு நீர் ஊற்று கிடைக்க நான் வழி செய்வேன் என்றார்கள். ஆனால் அந்த நபித்தோழரோ ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வருமானத்துக்கு என்னுடைய குடும்பத்தை ஓட்டுவதற்கு இந்த கிணறு மாத்திரம் தான் இருக்கிறது, இதை கொடுத்தால் எனக்கு சிரமமாக ஆகிவிடும் என்றவுடன் ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லவில்லை. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யார் அந்த ரூமா என்ற கிணத்தை வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செய்வாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு நீரூற்று கிடைக்க வழி செய்வேன் என்றார்கள். உடனே உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்து எழும்பி போனார்கள். போய் அந்த நீருடைய கிணற்றுடைய சொந்தக்காரரோடு பேசுகிறார். அந்த பிணத்தை எனக்கு தந்து விடுங்கள், நீங்கள் கேட்கும் அளவுக்கு நான் பணம் தருகிறேன் என்று சொல்ல அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா கேட்டே நான் கொடுக்கவில்லை, என்னுடைய வருமானத்துக்கு இது மட்டும் தான் இருக்கிறது, அதனால் தர முடியாது என்று சொல்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விடவில்லை, கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். கடைசியிலே அவர் சம்மதிக்கிறார், நான் தருகிறேன், ஆனால் நான் கேட்கும் பெருமதியை தர வேண்டும். என்ன பெருமதி? 35,000 திருகம் தர வேண்டும் என்றார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றொரு வார்த்தை கூட பேசவில்லை, 35,000 திருகத்தை நான் தருகிறேன் என்று கூறி கணக்கை வாங்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹிடத்திலே சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹிடத்திலே சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரே கிணத்துக்கு விலை பேசிவிட்டேன், நானும் ஒரு பங்கு போடுகிறேன், இவர்களிடத்திலும் கேளுங்கள் யார் தருகிறார்கள் என்று. அங்கே பணம் சேகரிக்கும் ஏற்பாட்டை செய்யவில்லை, 35,000 திருகத்தையும் தானாக கொடுத்துவிட்டு ரசூலுல்லாஹிடத்திலே சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், சொர்க்க லோகத்திலே நீர் ஊற்றி கிடைக்கதுவா கேளுங்கள் என்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஏராளமான கொடைகளின் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முன்னிற்பார்கள். ஆனால் இந்த அளவுக்கு கொடை கொடுத்த உஸ்மான் கனி செல்வந்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது சொன்னார்கள், பைத்துல் மாலுக்கு பொறுப்பானவரை அழைத்து யாரெல்லாம் வீடு வசதி இல்லாமல் பள்ளி வாசலே தூங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய பெயர் பட்டியலை தயாரித்தெடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவசரமாக ஒரு பட்டியல் தயாரானது. 50 அதிகமான சஹாபாக்கள் வீடு வாசல் இல்லாமல் அல்லது வீடு வாசலே வசதி இல்லாமல் பள்ளியிலே உறங்கிக் கொள்வார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெயர் பட்டியலே முதலாவதாக எழுதப்பட்டிருந்தது இந்த நாட்டுடைய தலைவர் அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர். கேட்கும் பொழுது மற்றவர்களை தள்ளி இறைத்தார்கள், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வீடு கட்டுகிறோம், வாகனம் வாங்குகிறோம், ஒரு ஹேண்ட்போன் பாதிப்பதாக இருந்தாலும் எங்கட வருமானத்துக்கு இதெல்லாம் சரி வராது, மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்லுவார்கள், மற்றவர்களுக்காக அனைத்தையும் செய்யும் யுகமாக நாம் மாறிவிட்டோம். திருமணம் எடுத்தாலும் அதுவும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் காட்டி தந்த வாழ்க்கை இதுவல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். எனவே தான் யஹ்யா இப்னு முஆத் அர்ராதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அஸ்ஹாபல் இல்ம் குஸூருக்கும் கைசரியா வ புயூத்துக்கும் கிஸ்ரவியா வ அஸ்ஃபாபுக்கும் தாலூதியா வ தியாபுக்கும் ஜாலூதியா வ மராக்கிபுக்கும் காரூனியா வ அவானிக்கும் ஃபிரௌனியா ومواعيدكم جاهلية ومذاهبكم شيطانية فأين المحمدية يحيى بن معاذ رضي رحمة الله عليه சொல்கிறார்கள், அறிவுள்ள சமுதாயமே, ஈமானிய சமுதாயமே, உங்களுடைய வீடுகளை பார்த்தால் ஜாலூத்து மன்னர்கள் கட்டியது போன்று இருக்கிறது, கைசர் மன்னர்கள் கட்டியது போன்று இருக்கிறது. உங்களுடைய அறைகளை பார்த்தால் கிஸ்ராவுடைய மன்னர்கள் கட்டியது போன்று இருக்கிறது. உங்களுடைய ஆடைகளை பார்த்தால் ஜாலூத்து மன்னர்கள் போன்று இருக்கிறது. உங்களுடைய காலுக்கு போடக்கூடிய ஷூகளை பார்த்தால், சப்பாத்தை பார்த்தால் தாலூத்து மன்னன் பாவித்தனை போன்றிருக்கிறது. உங்களுடைய வாகனங்களை பார்த்தால் காரூன் ஏறி சென்ற வாகனங்களை போன்றிருக்கிறது. பாத்திரங்களை பார்த்தால் வீட்டிலே பாவிக்கக்கூடிய பாத்திரங்கள் சரவுன் பாவித்ததை போன்றிருக்கிறது. உங்களுடைய கலரிகள் வைபவங்களை பார்த்தால் ஜாகிலியா காலத்துடைய வைபவங்களை போன்றிருக்கின்றன. உங்களுடைய போக்குகள் எல்லாம் சைத்தான் காட்டிய போக்காக இருக்கின்றன. இவைகள் அனைத்திலும் முஹம்மதியா இங்கே போய்விட்டது. ரசூலுல்லா வீடு கட்டினார்கள், திருமணம் நடத்தினார்கள், வாழ்க்கையிலே வாகனம் வாங்கினார்கள், எல்லாம் செய்தார்கள், சஹாபாக்களும் செய்தார்கள், ஆனால் கடனாளிகளாக மாறவில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக தேவைகள் எத்தனையோ இருக்கின்றன, அனைத்துக்கும் நாம் பங்குதாரிகளாக ஆக வேண்டும். இந்த பள்ளிவாசலுக்கு நம்முடைய மூதாதையர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாட்டிலே எத்தனை சேவைகள் செய்திருக்கிறார்கள். இந்த தலைநகரத்திலே மாத்திரமல்ல, மலை நாட்டிலே கூட மஸ்கேரியாவுக்கு சென்றாலும் அங்கும் பள்ளிவாசல் இருக்கிறது, பசுமலைக்கு சென்றாலும் அங்கும் பள்ளிவாசல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அங்க இந்தியாவில் இருந்து வந்த அந்த மூதாதையர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி இருப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அவர்கள் சென்ற இடமெல்லாம் பள்ளிகளை உருவாக்கினார்கள். இன்று நாம் எதை சாதிக்கிறோம்? இன்று பள்ளி வாசல்கள் உள்ள கட்டுவதற்கு கூட அதற்கு அனுமதி அளிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் ஊமைகளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலே நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு நாமும் உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும். நாம் உலக வாழ்க்கையிலே எதை செய்தோம் என்பதை உணர்ந்து நல்ல விடயங்களுக்கு தாராளமாக கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் தந்தருவாயாக. மனதிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. வீண் வழக்கு வம்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. தலை தூக்க முடியாத கடன் தொல்லைகளிலிருந்து யா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் கௌரவமான ஒரு சமூகமாக ஆக்கியருள்வாயாக. அந்நியர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கியருள்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவாயாக. மன்னரை வாழ்க்கையை ஒளிமயமானதாக ஆக்கியருள்வாயாக. வாஹிரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.